நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி தனது சில கருத்துக்களை விஷயங்களை ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்பு கூட்டப்பட்டிருக்கிறது. எமது அவசர அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் என்று இந்த நாட்டிலே ஒரு புதிய நம்பிக்கையை, புதிய ஆரம்பத்தை காட்டுவதாக இருக்கிறது. ஒரு நல்லாட்சியை நோக்கிய ஆட்சி மாற்றத்துக்கான முதல் படியாகத்தான் இந்த தேர்தலை எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பின்படியே ஏறத்தாழ 500,000 வாக்கு வித்தியாசத்தில் பொது வேட்பாளராக போட்டியிட்ட மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு பதவியேற்று இன்று நாட்டு மக்களுக்கான உரையை மாற்றியிருக்கிறார். அவர் தெரிவு செய்யப்பட்டு கடந்த 3 நாட்களுக்குள் நடந்து வருகிற விஷயங்கள் தொடர்பாக சில விஷயங்களை ஊடகங்கள் பயன் கொள்ள வேண்டும் என்கிறோம். முதலில் இந்த நாட்டில் நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு அர்ப்பணமும் ஒரு உறுதிப்பாடும் எங்களுடைய புதிய ஜனாதிபதி அவர்களிடமும் அவருடன் சேர்ந்திருக்கின்ற பொது எதிரணியிடம் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் தனது பதவியேற்பை அவர் நடத்திய விதம், ஊடகங்கள் எப்படி சமநிலையாக நடந்து கொள்ள வேண்டும், நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும், அரசாங்க ஊடகங்கள் என்று சொல்லியிருக்கிற விதம் மற்றும் தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் அவர் காட்டுகிற ஆர்வம் போன்ற விஷயங்கள் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை தந்திருக்கிறது. எனவே இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்த அந்த மக்கள் ஆணை வீண் போகாது என்கிற நம்பிக்கை நமக்கு சந்தோஷம் அளிப்பதாக இருக்கிறது. இது ஒரு சந்தோஷமான செய்தி. ஆனால் அடுத்த பக்கத்திலே பொது வேட்பாளர் இந்த நாட்டுக்கு செய்யவிருக்கிற அந்த வேலை திட்டங்களை செய்யவிடாமல் எப்படியாவது தடுத்து குழப்பிவிட வேண்டும் என்கிற முனைப்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களும் அவர்களோடு இணைந்திருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு வருவதும் தெரிகிறது. கடந்த 2 நாட்களில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற பிரதமர் அவர்களுக்கு அவசியப்படுகின்ற பாராளுமன்ற பெரும்பான்மை கிடைத்துவிடக்கூடாது என்பதனை அல்லது கிடைக்கிற விஷயத்தை தடுக்கிற ஒன்றை அவர்கள் மிக கடுமையாக செய்து வருகிற ஒரு விஷயம் தெரிகிறது. உண்மையில் கடந்த 2 நாட்கள் கடந்திருக்கிற நிலையில் நாளையிலிருந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 100 நாள் வேலை திட்டத்தினுடைய பல படிகள் ஆரம்பமாக வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டால் புதிய ஜனாதிபதி மீதான நம்பிக்கை அதிகரித்து மக்கள் ஒரு புதிய பலமான அரசாங்கத்தை அமைத்து விடுவார்கள் என்கிற பயம் தோற்கடிக்கப்பட்ட பழைய ஜனாதிபதிக்கு இருப்பதும் அவருடைய கட்சி அதற்கான முன்னேற்றங்கள் இருப்பதும் தெரிகிறது. ஏற்கனவே நம்ம சந்தோஷப்படக்கூடிய நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சந்தோஷமாக அவதானிக்கிற விஷயத்தில் ஒன்றுதான், இந்த தேர்தல் நடந்து முடிந்த பிறகு பதவியேற்ற புதிய ஜனாதிபதி தான் அடுத்த தடவை ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட மாட்டேன் என்கிற விஷயத்தை வாக்குறுதியாக சொல்லியிருக்கிறார். இது அவர் மீதான நம்பிக்கையை மேலும் அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் போட்டியிட்டு பதவிக்கு வந்த ஒருவரும் தாம் தேர்தல் காலங்களில் சொன்ன வாக்குறுதிகளை அப்படியே மறந்துவிட்டு தமது பதவி நிரந்தரமாக இருப்பதற்கான எல்லா விஷயங்களையும் தான் செய்திருக்கிறார்கள். இப்போது தோற்கடிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்சே அவர்களும் கூட தனது 2வது பதவிக்காலத்துக்கு போட்டியிடுகிற போது ஜனாதிபதி முறையை ஒழிப்பேன் என்று சொல்லி பதவிக்கு வந்தவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட உடனேயே தான் மீண்டும் மீண்டும் பல தடவை ஜனாதிபதியாக வருவதற்கான சட்டமூலத்தை 18வது திருத்த சட்டத்தை கொண்டு வருகிற விஷயத்தை தான் செய்தார். அதுதான் நாம் கண்ட வரலாறாக இருக்கிறது. எனவேதான் இந்த பொது எதிரணி வேட்பாளரும் கூட நான் ஜனாதிபதி மொழியை ஒழிப்பேன் என்று சொன்னபோது மக்கள் பலத்த நம்பிக்கையினத்தோடு தான் இந்த விஷயத்தை பார்த்தார்கள். என்றால் கடந்த காலத்திலே போட்டியிட்ட ஒவ்வொருவரும் இதை சொல்லியிருக்கிறார்கள், யாரும் நிறைவேற்றவில்லை என்பதை பார்த்தார்கள். ஆனால் இவர் போட்டியிட்ட முதல் நாளே அந்த தான் அடுத்த முறை போட்டியிட மாட்டேன் என்கிற செய்தியை சொன்னது நம்பிக்கை தந்திருக்கிறது. இன்னமும் விசேஷமான அம்சம் இந்த தேர்தலை பொறுத்தவரையில், தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையில் பயங்கரமான வன்முறைகள் நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட தேர்தலிலே வன்முறைகள் மிக குறைவாக நடந்த தேர்தலாக இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் காலத்தில், பிரச்சார காலத்தில் சில வன்முறைகள் நடந்திருந்தாலும் பொது எதிரணி வெற்றி பெற்றதற்கு பிறகு, நல்லாட்சியை முன்னிறுத்தி போட்டியிட்ட பொது எதிரணி வெற்றி பெற்றது பிறகு அந்த அரசியல் வன்முறைகள் ஏறத்தாழ முற்றுமுழுதாக ஒழிந்திருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம், அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது நல்லாட்சியினுடைய இன்னும் ஒரு பிரதிபலிப்பாகவும் ஒரு நம்பிக்கை தருகிற விஷயமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த விஷயங்கள் இப்படி இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை, நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியை பொறுத்தவரையில், ஏற்கனவே அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள், ஏற்கனவே மக்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு தூரம் கிரமமாக நிறைவேற்றப்படுகின்றன என்பதை கவனிப்பதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கிறோம். அந்த வகையில் நேற்று நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு விசேடமான ஒரு அவசரமான கடிதத்தை அனுப்பி வைத்தோம். இன்னும் ஊடகங்களுக்கு அந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாங்கள் குறிப்பிட்ட விஷயம்தான், மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்தது வெறுமனே ஒரு பேரளவிலான மாற்றத்துக்காக, ஒரு நல்லாட்சி நடக்க வேண்டும் எதிர்பார்த்தார்கள். ஊழல் மோசடி இல்லாத, பொது சொத்துக்களை திருடாத, மக்களுக்கு துரோகம் செய்யாத ஒரு புதிய நல்லாட்சியை தான் எதிர்பார்த்தார்கள். எனவே இப்போது அமைக்கப்பட போகிற அமைச்சரவையில் அந்த நல்லாட்சி பண்புகளை பிரதிபலிக்கிற அமைச்சர்கள் அதுக்குரியவர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். ஏனென்றால் கடந்த அரசாங்கத்திலிருந்து பல்வேறு அதிகார துஷ்பிரயோகங்களிலும் ஊழல் மோசடிகளிலும் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படுகிற பலர் இந்த அமைச்சரவை உள்வாங்கப்படலாம் என்ற ஒரு ஒரு கவலையும் சந்தேகமும் பொதுவாக நல்லாட்சியை நேசிக்கிற எல்லோர் மனதிலும் இருக்கிறது. நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விசேடமான கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறது. அப்படி இல்லாது போனால் நாங்கள் கவலைப்படுகிறோம். ஏற்கனவே பல ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த அமைச்சரவையில் அங்கம் வகித்தால், முதலில் ஊழல் மோசடிகளுக்கு எதிரான வேலை திட்டங்களை இந்த நாட்டிலிருந்து நாட்டில் முன்னெடுத்து அந்த மோசடிகளை முறியடிப்பதற்கான விஷயங்களை அரசாங்கத்தால் செய்ய முடியாது போகும் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இரண்டாவது, மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழக்கிற ஒரு சூழலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த கடிதத்தை நாங்கள் நேற்று மிக அவசரமாக அனுப்பி வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த தேர்தல் முடிவு உண்மையிலேயே ஒரு இனவாத அரசியலை முறியடித்த ஒரு தேர்தல் முடிவாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே கடந்த 5 வருடங்களில் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். அந்த இனவாத அரசியலுக்கு எதிரான குரலாகத்தான் மக்கள் நானே வழங்கியிருக்கிறார்கள். இரண்டாவது, சமூகத்துக்கும் நாட்டுக்கும் தேசிய நலன்களுக்கு விரோதமான அரசியலுக்கு எதிரான ஆணையாகவும் இதை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். ஆனால் இன்று இந்த முடிவுகளை வித்தியாசமான முறைகள் அர்த்தப்படுத்தி ஒவ்வொருவரும் தமக்கு சாதகமாக, தமது அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிற அபாயம் ஒன்று இருக்கிறது. உதாரணமாக பொதுவெளி சேனா போன்ற அமைப்புகள் இங்கே தோற்கடிக்கப்பட்டது மஹிந்த ராஜபக்ஷ அல்ல, சிங்கள பௌத்தம், பௌத்த சிங்களவர்கள் என்று ஒரு இனவாதத்தை, அதில் ஒரு இனவாதத்தை பேச தொடங்கியிருக்கிறார். இது அபாயகரமான ஒன்று. அதேபோல தோற்கடிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி அவர்களும், என்னை தோற்கடித்தது தமிழ் முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் தான் என்று சிறுபான்மையின் மீது அந்த தோல்வியை தலையில் போடுகிற விஷயத்தை செய்கிறார். அதன் மூலமாக தெற்கிலே அவர் மீண்டும் ஒரு முறை சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு இனவாத அரசியலை தான் அத்திவாரத்தால் விடுவது தெரிகிறது. அது ஒரு பக்கத்தில். அடுத்த பக்கத்தில் சில தமிழ் தரப்புகள் இதை தமிழ் மக்கள்தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று உரிமை கொண்டாடுகிற ஒரு விஷயம் இருக்கிறது. முஸ்லீம் மக்கள் மத்தியிலே நாங்கள் தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்று முஸ்லீம்கள் உரிமை கொண்டாடுகிற நிலையும் இருக்கிறது. இது ஒரு அபாயகரமான ஒரு நிலை. இந்த நாட்டில் இந்த தேர்தல் வெற்றி மூலமாக எப்படியான ஒரு சமூக நல்லிணக்கமும் தேசிய நல்லிணக்கமும் அதன் மூலமாக ஒரு 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 ஒற்றுமைப்பட்ட மக்கள் இந்த இணைந்து வாழ்கிறோம், நாட்டை கட்டியெழுப்ப நினைத்தோமோ அதற்கு எதிரான ஒரு அடிப்படைகளாக அமைந்திருக்கிறது. இங்கே சில தகவல் விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சொல்வது போல இங்கே சிறுபான்மை மக்கள் தான் என்னை தோற்கடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு நான் நினைக்கிறேன் அர்த்தமற்றது, ஆதாரமற்றது. கடந்த தேர்தலிலே 2010 ஆண்டு தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் குறிப்பாக சிங்கள பிரதேசங்களில், சிங்கள வாக்காளர்கள் வாழ்கிற பெரும்பான்மை மாவட்டங்களில் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தால் அது உண்மையிலேயே கணிசமாக அவர் அதை இழந்திருக்கிறார். உதாரணமாக சில உதாரணங்களை சொல்ல முடியும். கடந்த தேர்தலில் கம்பஹா மாவட்டத்தில் தான் ஏறத்தாழ 2,84,000 வாக்குகளை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அதிகமாக பெற்றார், போட்டியிட்ட மற்ற வேட்பாளர் மேலதிகமாக. அதேபோல ஆனால் இந்த முறை பொது வேட்பாளர் 4,000 வாக்குகளை அதிகமாக பெற்றிருக்கிறார். ஆக கிட்டத்தட்ட 2,88,000 வாக்குகளை மஹிந்த ராஜபக்ஷ அந்த மாவட்டத்தில் இழந்திருக்கிறார். ஏற்கனவே அதிகப்படியாக 2,84,000 பெற்றார், இப்போது 4,000 வாக்குகளை அடுத்தவர் பெற்றிருக்கிறார். இந்த 2,88,000 வாக்காளர்களும் முஸ்லீம் தமிழ் மக்கள் அல்ல, இங்கே அது ஒரு பெரும்பான்மையாக சிங்கள மக்கள் சிங்கள வாக்காளர் வாழ்கிற மாவட்டம். எனவே சிங்கள மக்கள் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி முறையில் நிராகரித்திருக்கிறார், அதற்காக வாக்களித்திருக்கிறார். அதேபோல கடந்த தடவை அதிகப்படியான வாக்குகளை அவர் பெற்ற மற்றும் ஒரு மாவட்டம் தான் கொழும்பு மாவட்டம். கிட்டத்தட்ட 181,000 வாக்குகளை அவர் பெற்றார். இந்த தடவை பொது வேட்பாளர் அவர்கள் 1,62,000 வாக்குகளை அதிகமாக பெற்றார். அப்ப கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்ஷ இழந்த வாக்குகள் 2,44,000 வாக்குகளை போன தடவை இழந்திருக்கிறார். இப்படி நாங்கள் அதேபோல குருநாகலை மாவட்டம், கண்டி மாவட்டம், கலைத்துறை மாவட்டம், புலனறுவை, அனுராதபுரம் இந்த பட்டியலை பார்க்கிற போது கிட்டத்தட்ட 7 மாவட்டங்களில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சிங்கள கடந்த தேர்தலோடு ஒப்பிடுகிற போது 2010 ஆண்டு தேர்தல் ஒப்பிடுகிற போது சிங்கள மக்கள் அளித்த வாக்குகளை இழந்திருக்கிறார். மிக கணிசமாக இப்படி 7 சிங்கள பெரும்பான்மை மாவட்டங்களில் வாக்குகளை இழந்ததன் பின்னர் தான் 8வது மாவட்டமாக யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மையாக தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த 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 அனாலிசிஸ் படி, இந்த புள்ளி விவரப்படி பார்த்தால் மஹிந்த ராஜபக்ஷ தோல்விக்கு மிக அடிப்படையில் பௌத்த சிங்கள மக்கள் இந்த அவருடைய ஆட்சியை வருத்திருக்கிறார்கள், இதுதான் யதார்த்தம். அதேபோல ஏனைய சிறுபான் மக்களும் அந்த ஆட்சியை வருத்து வாக்களித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கத்தக்கதாக இதனை இதிலும் ஒரு இனவாதம், இதிலும் ஒரு மதவாதத்தை பேசி மீண்டும் இந்த நாட்டை பிழையான வழியில் கொண்டு செல்லுங்கள் அரசியலை நடாத்துவதற்கு எத்தனிப்பதானது நம் எல்லோருக்கும் கவலை தருகிறது. இந்த செய்தியை நாங்கள் ஊடகங்கள் மூலமாக சொல்ல நினைத்தோம். அதேபோல அடுத்த பக்கத்தில் இதனை தமிழ் மக்கள் என்னுடைய வாக்குகளால் தான் மஹிந்த ராஜபக்ஷ நாங்கள் தோற்கடித்தோம் அல்லது பொது வேட்பாளரை வெல்ல வைத்தோம் என்பதோ அல்லது முஸ்லீம் மக்கள் அதனை உரிமை கொண்டாடுவதோ நாங்கள் உருவாக்க நினைக்கிற இன ஐக்கியம் உள்ள ஒரு நாட்டுக்கு பொருத்தமான வழிமுறை அல்ல. மேலும் 500,000 நாங்கள் எப்படி நல்லாட்சிக்கான தேசிய முடிவு எப்படி பார்க்கிறது என்றால் 500,000 வாக்குகளால் மைத்திரி அவர் வென்றிருக்கிறார் என்றால் இந்த 500,000 வாக்குகளை தமிழ் மக்கள் அளிக்காவிட்டாலும் தோற்றிருப்பார், சிங்கள மக்கள் அளிக்காவிட்டாலும் தோற்றிருப்பார், முஸ்லீம் மக்கள் அளிக்காவிட்டாலும் தோற்றிருப்பார். எனவே இதில் ஒரு இனத்தினுடைய வாக்கினால் தான் இவர் வென்றார்கள் உரிமை கூடுவது யதார்த்தத்துக்கு முரணானது. இந்த வெற்றியில் அனைத்து மக்களுக்கும் பங்கு இருக்கிறது. அனைத்து மக்களும் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியை நிராகரித்திருக்கிறார்கள், அதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். புதிய ஆட்சியை அனைத்து சமூகங்களும் வரவேற்றிருக்கிறது என்கிற செய்தியைத்தான் நாங்கள் சொல்ல நினைக்கிறோம். எனவே இதில் இந்த தரப்பும் இது எங்களுடைய சொந்த வெற்றியாக அல்லது ஒரு இனரீதியான வெற்றியாக காட்டி நாட்டை மீண்டும் ஒரு பிழையான திசைக்கு கொண்டு செல்வது முறையானதல்ல என்பது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சொல்ல வருகிற மற்றும் ஒரு செய்தி. இன்னும் ஒன்று உங்களுக்கு நமக்கு தெரியும், நாட்டு மக்கள் எல்லோரும் கடந்த மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய ஆட்சி மாற்ற வேண்டும் என நினைத்தாலும் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் இன்னும் சில விசேடமான காரணங்கள் அதற்கு இருந்தது, அது யதார்த்தமான ஒன்று. எனவே இதில் இந்த ஆட்சி மாற்றம் நடந்தபோது முஸ்லீம்கள் சந்தோஷப்படுவது, முஸ்லீம்கள் இதில் திருப்திப்படுவது நியாயமான ஒன்று. ஆனால் சில செய்திகளை நாங்கள் பார்க்கிற போது முஸ்லீம் பெரும்பான்மை பிரதேசங்களில் இந்த நடத்தப்பட்ட தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்கள் ஏனைய சமூகத்தவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுகிற, ஏனைய சமூகத்தவர்களை ஆத்திரமூட்டுகிற வகையில் அமைந்திருக்கிறது. முஸ்லிம் அழுக்கமை தர்கானாக போன்ற சம்பவங்களில் முஸ்லிம்களுக்கு மிகவும் பக்கபலமாக செயல்பட்ட தேவரப்புரம் எம்பி போன்றவர்களே முஸ்லீம்களுக்கு ஆலோசனை சொல்லி நீங்கள் கொண்டாடுவது நியாயம், ஆனால் அடுத்தவர்கள் ஆக்கிரமூட்டுகிற வகையில் அல்லது எரிச்சலூட்டுகிற வகையில் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கும் எங்களுக்கு கொண்டாட்டம் அமைந்திருக்கிறது. எனவேதான் இந்த இடத்தில் நெல்லாட்சிக்கான தேசிய முன்னணி முஸ்லீம்கள் இந்த தேர்தல் வெற்றிகளை கொண்டாடுகிற போது நடத்துகிற போது மிகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இதை மீண்டும் ஒரு அடுத்த பெரும்பான்மை சமூகங்களுக்கு எரிச்சலூட்டுகிற வகையில் வெறுப்பூட்டுகிற வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்ற செய்தியையும் சொல்லுகிறது. எனவேதான் இந்த பிரதேசத்திலும் கூட வளமையான தேர்தல் கொண்டாட்டங்களுக்கு பதிலாக மக்களை அழைத்து அவர்களுக்கு சமாதானமான முறையில் ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய முறையிலே நாங்கள் அந்த வெற்றி கொண்டாட்டங்களை விருந்து பிரசாரமாக சந்திப்புகளாக கூட்டங்களாக நடத்தி முடித்திருக்கிறோம். இது இந்த நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்தவரையில் நாங்கள் சொல்ல விரும்பிய சில முக்கியமான செய்திகள். எதிர்வரும் காலங்களிலே நல்லாட்சி ஏற்படுத்துகிற இந்த வேலை திட்டம் எவ்வளவு தூரம் கிரமமாக நடக்கிறது என்பதில் நாங்கள் மிகவும் கண்ணுக்கருத்துமாக இருக்கின்றோம். முடியுமான கட்டமைப்புகளில் அரசாங்க நிர்வாக கட்டமைப்புகள் இணைந்து இந்த நல்லாட்சிக்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்பதில் பங்காற்ற நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இப்போது அமைக்கப்பட போகிற அரசாங்கம் ஒரு தேசிய அரசாங்கம் என்ற வகையில் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிற கட்சிகள் மாத்திரம்தான் அந்த தேசிய அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் என்கிற ஒரு யதார்த்தம் இருக்கிறது. ஆனால் அதற்கு வெளியில் உள்ள பல நிர்வாக ஏனைய கொள்கை வகுப்பு கட்டமைப்புகளில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி தனது பங்களிப்புகளை செய்வதற்கு எதிர்பார்த்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்திருக்கிறோம். மிகவும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முன்னர் ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை இந்த பொது எதிரணி வேட்பாளரிடம் ஏனையவரிடம் நாம் கொடுத்திருந்தோம். அது தொடர்பான கலந்துரையாடல்களை நாங்கள் தீவிரப்படுத்த உத்தேசித்துள்ளோம். அதில் நாங்கள் ஏற்கனவே கையளித்த 10 விடயங்களில் ஒரு 5 விடயங்கள் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அது அமுல்படுத்தப்படுகிறதா என்கிற விஷயத்தை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்கவிருக்கிறோம். அதேபோல ஏனைய 5 விஷயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதில் முக்கியமான ஒன்றுதான் இந்த தேர்தல் திருத்த சட்டம் தொடர்பான இறுதி நிலைப்பாடு இன்னும் எட்டப்படவில்லை. எனவே அது தொடர்பான ஆக்கப்பூர்வமான பங்களிப்புகளை செய்வதற்கு நாங்கள் தயாராகி வருகிறோம். அந்த விஷயங்களை வருங்காலத்தில் நாங்கள் செய்வதற்கு பேசிக்கொண்டிருக்கிறோம்.